திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு கோத்தும்பி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
கந்தமோடுயர்வாடும் கணபங்கமென சிந்தை கொள்ஷாக்கியர் முந்தொரு முகையை மொழிவித்து எந்தைவால் வந்திடும் அடிகளை வணக்கம் செய்வாம். வந்திடும் அடிகளை வணக்கம் செய்வாம். நம பார்வதி அருளுடைய அம்பலவானவுடைய பெருங்கருணையினாலே திருவாசகம் திருக்கோத்தும்பியிலே 17வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இந்த 17வது பாடல் என்ன சொல்லுகிறது என்றால், பொய்ப்பொருளை நம்பி இருந்த என்னை ஆண்டு கொண்டான் என்கிறார் மாணிக்கவாசகர். மெய்ப்பொருளை நம்பி இருக்கின்றவரிடத்தான் அவன் ஆண்டு கொள்ளுவான். ஆனா நான் அப்படி இல்லாமல் பொய்ப்பொருளை நம்பி இருந்தேன், என்னை ஆண்டு கொண்டான்ங்கிறார். அது எல்லா பாடல்களிலும் எல்லா இடங்களிலும் அவனுடைய கருணை மிகுதியை தாங்கி சொல்லுவார். தன்னிடத்துல ஒரு தவம் இருந்தது, அன்பு இருந்தது, ஏன்னா நான் தகுதியுடையவனா இருந்தேன், அதனால என்னை ஆண்டு கொண்டான்னு சொல்ல மாட்டார். என்னை ஆண்டு கொண்டான், எனக்கு ஒரு தகுதியும் இல்லை, அவன் ஆண்டு கொண்டான் அப்படித்தாங்க. அது கடையவனேனை கருணையினார் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே என்று சொல்லுகிறார் அல்லவா. ஆண்டு கொள்ளுவன் தகுதியை பார்த்து தான் ஆண்டு கொள்வார். தகுதி இல்லாதவனே வேலைக்கு வச்சுக்க மாட்டா ஒரு எஜமா. அந்த வேலைக்கு அவனுக்கு தகுதி இருக்கிறதா என்று நினைத்தான் அந்த அட வேலைக்கு அமர்த்துவான் உலகத்துல. இவன் என்ன பண்ணினான் என்றால், தகுதி இல்லாத என்ன ஆண்டு கொண்டான். இந்த தகுதியின்மையிலே பொய்மெய் என்று இரண்டு வகை இருக்கிறது அல்லவா. அந்த பொய் மெய் என்கின்ற இரண்டிலே பொய்யை பொய்யென்றும் மெய்யை மெய்யென்றும் எண்ணுகின்ற அறிவு சிறந்த அறிவு. பொய்யை பொய்யென்றும் மெய்யை மெய்யென்று எண்ணுகிற அறிவு சிறந்த அறிவு. நில்லாதவற்றை நிலையினை என்றுணரும் புல்லறிவாண்மை கடை என்பது திருக்குறள். பொய்யை மெய்யாகவும் மெய்ய பொய்யாகவும் எண்ணுகின்ற அறிவு தாழ்ந்த அறிவு. பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக கண்ணீரு கருதி அதிலே அழுந்தி இருப்பது தாழ்ந்த அறிவு. உலக மக்கள் அதிகமாக அப்படித்தான் இருக்கிறார்கள். பொய்யை மெய்யாக கருதி மெய்ப்பொருளை தெரியாதவர்கள் நிறைய இருக்கிறார்கள். மெய் தெய்வம் தெரியாதவர்கள், மெய்ப்பொருள் தெரியாதவர்கள் உலகத்துல நிறைய இருக்காங்க. பொய்ப்பொருளையும் பொய்த்தெய்வத்தை அறிந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இவன் மெய்யே வடிவவன் சிவருமான், மெய்யே நிறைவேறாய் என்பது கூட திருவாசகம் தான். அப்படி மெய்ப்பொருளாக இருக்கின்றவன் மெய்ப்பொருளை நம்பி இருக்கின்றவர்களைத்தான் ஆண்டு கொள்ளவன். அதுதான் முறையே. மெய்ப்பொருளாக இருக்கின்றவன் மெய்ப்பொருளை நம்பி இருக்கின்றவர்களைத்தான் ஆண்டு கொள்ளவன். அது எது போல என்று கேட்டால், நல்ல கல்வி உள்ளவன் ஒருவனை சிநேகம் வைத்துக் கொள்ளுகிறான் என்றால் அவனை போல கல்வி உள்ளவனை தான் சிநேகமா வச்சுக்கணும். சிநேகமா வச்சுக்கிறது ஒரு மூடனை சிநேகமா வச்சுக்க பிடிக்காது. கல்வி உள்ளவன் இடத்துல அவனுக்கு பிரியம் உண்டாகும். அப்படி இல்லாமல் இவன் எப்படி என்றால், ஞானமே வடிவானவன், உண்மையே வடிவானவன், கூறுனாவே முதலாக கூறுங்கரனை எல்லாரையும் தேரு மகனி தகப்பினி தீம நன்மை முழுதுனி வேறொரு பிரசின் ஒன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் உன்னை விரித்து சொல்ல போனால் நீதான் மெய்ப்பொருள். அப்படி மெய்ப்பொருளாக இருக்கின்றவன் பொய்ப்பொருளை நம்பி அதிலே புகுந்து அழுந்தி அதையே மெய்யென்று கருதி கிடக்கின்ற என்னை ஆண்டு கொண்டான். அது பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாடுதோறும் மெய்யா கருதி கடந்தேன். செல்வம் என்பது எப்படிப்பட்டது என்றால், நம்முடைய வாழ்வுக்கு நம்முடைய ஜீவனத்துக்கு வேண்டிய அவசியமான பொருள் செல்வம். செல்வம் இல்லாதவனுடைய ஒரு வாழ்வு வாழ்வல்ல. செல்வம் இல்லாதவனுக்கு வாழ்வே இல்லை. மாடில்லான் வாழ்வு மதியில்லான் மாடுன்னா செல்வம். மாடில்லான் வாழ்வு மதியில்லான் வாணிபம் நன் நாடில்லான் செங்கோல் நடாத்துவதும் கூடும் குருவில்லா வித்தை குணமில்லா பெண்டு விருந்தில்லா வீடும் வடல் என்பது அமைப்பாடு. வீடுன்னா விருந்து இருக்கணும், வாழ்வுன்னா செல்வம் இருக்கணும், வியாபாரம் பண்றான்னா அவனுக்கு அறிவு இருக்க வேணும், நாடில்லான் வாழும் அதியில்லான் வாணிவன் நன் நாடில்லான் செங்கோல் நடத்தும். செங்கோல் அரசு இருக்கிறார், நாடு நல்ல நாடா இருக்கணும். குரு இல்லாத வித்த பரியோசனப்படாது, குணம் இல்லாத மனைவி பரியோசனப்படாது. அதுபோல வாழ்வு என்று சொன்னால் வாழ்வுக்கு, இந்த உலக வாழ்வுக்கு செல்வான் தேவைதான் அவசியம். இல்லைனா அவன் இருக்கிறத விட இல்லாமல் போறது உத்தமம். செல்வம் இல்லாதவன் வாழ்வு என்ன இருக்குது? அதனாலதான் தரைகடல் ஓடியும் தரவியும் தேடுனா. அது ஒன்றும் தவறே கிடையாது. செல்வம் தேடுவதை தவறு கிடையாது, செல்வம் தேடுவது தவறு கிடையாது, அதிகமாக சேர்ப்பதும் தவறு கிடையாது. நிறைய செல்வம் வேணும், அதிகமாக சேர்க்கலாம், தவறு இல்லை. முறையான முறையிலே செல்வத்தை சேர்ப்பது. அதை தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றோடு ஆடிய பெருமான அன்பர்க்கு அவனாகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்கள் குறைவர கொடுத்து வந்தார் என்றார் போல, செல்வத்தை தேடி தான் நன்றாக அனுபவித்தல், தான் நன்றாக நல்ல உணவு, நல்ல வஸ்திரம், நல்ல வீடு, நல்ல முறையிலே வேண்டிய தேவைகளை எல்லாம் நல்ல முறையிலே அனுபவித்தல், அதுக்கு மேலே இது இந்த உலகத்துக்கு தேவையா தீர்ந்து வச்சா அடுத்தார் போல செல்லுகின்ற இடத்துக்கு உறுதியாக சிவ தர்மத்தை செய்வது, சிவ தர்மத்தை செய்வது. அப்படி செய்யாமல் வைத்திருக்கிற செல்வம் எப்படி என்றால், செல்லுகின்ற அந்த இடத்துக்கு இது வந்து உதவாது. அதனாலே செல்வம் நிலையில்லாமலும் போய்விடும். செல்வம் இடையிலேயே செல்வம் இல்லாமல் போய்விடலாம். அப்படியே பத்திரமா வச்சிருந்தா கூட நம்ம போயிடுவோம், விட்டுட்டு போயிடுவோம். எந்த வகையிலும் செல்வம் நிலையில்லாது, செல்வம் நிலையில்லை. இருக்கிற வரையும் சாப்பிட்றோம்னு வச்சுக்கய்யா, சாப்பிட்றது போக சாப்பிட்றதானே பண்ணுவான். ஒரு 1000 காணி வச்சிருக்கிறான்னா அவன் என்ன பண்ணுவான்? தினம் 5 மூட்டை விஷயம் அதை சாப்பிடுவான். அதே உண்டது போக என்ற வரையிலும் சிவ தர்மங்களிலே செய்து. ஏன் என்று கேட்டால், இது பொய்ச்செல்வம். பொய்ச்செல்வம் என்று சொன்னால் நிலையில்லாததா இருப்பது, நாம் இருக்கும் போதே போய்விடலாம் அல்லது நம்ம போய்விடலாம், ரெண்டுல ஒண்ணு போயே இருக்கும். அதனாலே அந்த பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக மாற்றி கொள்வது, பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக மாற்றி கொள்வது. இப்ப நாயன்மாரன்னா அப்படித்தான் மாற்றி கொண்டார்கள், பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக மாற்றி கொள்வது, பொய்ச்செல்வத்தை மெய்ச்செல்வமாக மாற்றி கொள்வது. அதனாலே அப்படி பொய்ச்செல்வத்தை தேடி அந்த பொய்யாகிய செல்வத்திலேயே புகுந்து அதிலேயே அழுந்தி, அழுந்தி என்பதுதான் அந்த செல்வத்தை பெரிதாக எண்ணி அந்த செல்வத்தை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருப்பது, கடவுளை எண்ணாமல். அப்படி அழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி, நாள்தோறும் மெய்யா என்றால் ஆயுள் வரையிலும், ஆயுள் வரையிலும் அதையே மெய்யாக கருதி. மெய்யாக கருதுவதுதான் பெரிய வலை. பொய்யை மெய்யாக கருதுவது பெரிய தவறு. பொய்யை மெய்யாக கருதி விட்டானால் மெய்ப்பொருளே தெரியாமல் போய்விடும். பொய்யை மெய்யாக கருதி விட்டான்னு வச்சுக்க, மெய்ப்பொருளை பற்றி தெரியாது அல்லவா? அதனாலே மெய்ப்பொருளை தேடுவதற்கோ அடைவதற்கோ வாய்ப்பு இல்லாமல் போய்விடுவார். அதனாலே மெய்ப்பொருள் என்பது ஒன்று உண்டு. பொய் என்றால் மெய் ஒன்று இருக்கத்தான் செய்யும். பொய் என்றால் இரவு என்றால் பகல் இருப்பது போல, இரவு என்றால் பகல் இருப்பது போல பொய் என்றால் மெய் ஒன்று இருக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. அந்த மெய் என்றால் எது, மெய்ப்பொருள் என்றால் எது என்று அறிந்து கொள்ளாமல் இந்த பொருளையே மெய்யாக கருதி அதுல அழிந்து கிடக்கிறது பெரிய தவறுன்னு சொன்னார். அதெல்லாம் நம்மளவருக்கு சொல்றது, அதையால உலகத்தவருக்கு சொல்லுகின்ற பாங்கு இப்படின்னா தன்னையே சொல்லி கொள்றது. பொய்யாய செல்வத்தே உக்கடந்தேன் ஆளுகோறும் மெய்யா கருதி கடந்தேனே. அப்படி இல்லை, மாணிக்கவாசர் அப்படி இல்லை. ஆனா அதை தன்மேலேயே ஏற்றி சொன்னா படிக்கிறவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அது தவறாடுறது, அவரே அப்படி சொல்றாரு, நம்ம அப்படி இருக்கப்படாது என்று தெரிந்து கொள்ள விட்டு என்பதற்காக அந்த பிழையை தன்மேல ஏற்றி கொள்வது. மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட, கிடந்தேனை என்பதா அதை விட வேறு உயர்ந்ததே கிடையாது. இது மனக்காரன் ஏசி காரு, ஏசி பங்களா, நல்ல பொண்டாட்டி, நல்ல முண்டை, நல்ல பணங்காது, நல்ல தோட்டம், இதெல்லாம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இதுக்கு மேல என்ன இருக்க போகுது? இவங்க பேர் அப்படியே அதுலயே மயங்கிடுறான்ல, மயங்க புசுக்குன்னு செத்து போறேன், எல்லாத்தையும் விட்டு புசுக்குன்னு செத்து போறேன், உண்டா இல்லையா? அப்புறம் என்ன நீ அதை பெருசானது ஒண்ணும் இல்லையில. அது அருணகிரிநாதர் சொன்னாரு, சூரில் கிரியில், சூரன் மேலும் கரவஞ்ச மலை மேலும், சூரில் கிரியில் கதிர்வேல் எரிந்தவன் தொண்டர் குலாம் சாரில் கதி, அஞ்சி வேரிலகான் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வம் எல்லாம் நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடுநஞ்சமே என்றார். அதனாலே மற்ற செல்வங்கள் எல்லாம் நீரில் எழுதுகிறது எடுத்து போன்றதுன்னார். அதனால இப்படி பொய்யாய செல்வத்தை புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யாக்கருதி கிடந்தேனை ஆட்கொண்டார். நாள்தோறும் என்பது ஆயுள் வரையிலும் அப்ப அதனே மெய்யாக கருதி கிடப்பது. இப்ப சின்ன வயசுல விவரம் இல்லைன்னு வச்சுக்க, நடு வயசுல வரலாம் இல்ல, சரி நடு வயசுல வரலன்னா வயசான முற்பாடு வரலாம் இல்ல, அப்பவும் வராம இருந்தா அது நாள்தோறும்னா ஆயுள் வரையில அதுவே மெய்யாக கருது, பொய்யை மெய்யாக கருது. அப்படி கிடந்த என்னை ஆண்டு கொண்டான் என்று சொல்லி அது ஆண்டு கொண்டபடியினாலே அவனுடைய கருணை மிகுதியை குறிப்பது, அவனுடைய கருணை மிகுதியை குறிப்பது, சிவபெருமானுடைய கருணை மிகுதியை குறிப்பது. அப்படி கருணை மிகுதியே சொல்லி ஆட்கொண்ட ஐயா, ஐயா என்றால் தலைவனே, ஐயா என் ஆறுயிரே, எனக்கு உயிருக்கு உயிராக அருமையான உயிர் போன்ற ஐயா என் அருயிரே அம்பலவா என்ற வந்தன். ஐயால் தலைவனாக இருக்கிறான், என்னுடைய உயிராக இருக்கிறான், அவன் அம்பலத்தலை ஆடுகிறான். அப்படி அம்பலவா என்று அவந்தன் செய்யாரும் அரடிக்கே செந்தூதாய் போத்துண்டி என்று அவனுடைய பெருமையை சொல்லி அவனுடைய செவந்த திருவடி கமலத்துக்கே சென்று நீ ஊதுவாயாக என்று அந்த திருப்போத்துமிகிட்டே சொல்றார், கோத்தும்பிகிட்டே சொல்றார். கோத்தும்பிங்கிறது அரச வண்டுன்னு சொல்லுது, கோ என்றால் அரச, தும்பி என்றால் வண்டு, வண்டுகளிலே உயர்ந்த சாதி உண்டு, வண்டுகளிலே உயர்ந்த சாதி உண்டு. அதனால திரு கோத்தும்பின்னு, அதுக்கு கோத்தும்பின்னு, தும்பி கோத்தும்பி, புரியுதா? இது வேற எங்கேயும் இதை பார்க்க முடியாது, கோத்தும்பி. அடுத்தது 18வது பாட்டு, பரமேஸ்வரன் எல்லையில்லாத கருணையினாலே எல்லையில்லாத வடிவங்களை எடுத்துக் கொள்கிறார். எல்லையில்லாத கருணையினாலே உயிர்கள் உய்வதற்காக பலவேறு திருமேனிகளை தரித்துக் கொள்ளுகிறார். பல வகையான திருமேனி, திருமேனா புரியுத உங்களுக்கு, சோமாஸ்கந்தர், கல்யாண சுந்தரர், விநாயகர், சுப்பிரமணியர், பைரவர், வீரபத்திரர், காலாரி, காமாரி, திரிபுராரி, உமாமகேஸ்வரர், ரிஷபாரூடர், சக்கரதானர் என்றெல்லாம் பல வேறு வேறு திருமேனிகளை எடுத்து கொள்கிறார். இந்த 25 மகேஸ்வர மூர்த்தம் அல்லாமல் இன்னும் அநேகமான திருமேனிகளை எடுத்துக் கொள்கிறார். அவ்வப்போது அங்கங்கே அந்தந்த உயிருக்கு எந்தெந்த திருமேனி எடுத்துக்கொண்டால் அருள் பண்ண ஒத்து வருமோ அந்த திருமேனி. இப்ப வண்டிக்கிழவி ஆள் இல்லைன்னு கவலைப்பட்டா, மண்ணு சுமக்க கரையை கட்ட ஆள் இல்லைன்னு கவலைப்பட்டா, அந்த நேரத்துக்கு உனக்கு ரிஷவானத்துல காய்ச்சி கொடுக்குறேன்னு போனா அது பொருத்தமா இருக்குமா? ரிஷவானத்துல காய்ச்சி கொடுக்குறேன் அவ்வளோ கவலைப்படுறது கரையடைக்க ஆள் இல்லைன்னு, நான் உமா மகேஸ்வரராக சோமாசுந்தராக உனக்கு காய்ச்சி தர்றேன் கவலைப்படாத அப்படின்னு சொன்னா அவ கவலை நீங்குமா? அந்த நேரத்துக்கு ஒட்ட வேஷம் போடுங்க, அதுவும் திருமேனி, அதுவும் சிவபெருமானுடைய திருமேனி, நல்ல விளங்குத. அப்படி எடுத்தா தான் வந்து அவ துன்பம் தீரும், அவளுக்கு நிறைவு உண்டாகும். அது போல எந்தெந்த வேளையிலே யாராருக்கு எப்படி எப்படி அருள் பண்ண வேணுமோ அப்படி எப்படி திருமேனி எடுத்துக்கொள்வார். அர்ச்சுனனுக்கு வேடனாக வந்தார், பாசுபதம் கேட்கும்போது வேடனாக. இப்படி பல வகையான திருமேனிகளை அந்தந்த உயிர்கள் எந்தெந்த செயல்களிலே என்னென்ன நிகழ்ச்சிகளிலே இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல திருமணி எடுத்துக்கொண்டு அருள் பண்றது சிவபெருமானுடைய ஒரு இயல்பானது. வேற சாமிக்கெல்லாம் அது மாதிரிலாம் கிடையாது, வேற சாமிக்கெல்லாம் இது மாதிரி கிடையாது. வேற சாமியெல்லாம் ஏதாவது செய்யணும்னா ஒரு தாய் வயிற்றுக்குள்ள புகுந்து பறந்து வந்து செய்யும், இது அப்படி இல்லை. உடனே திருமணி எடுத்துக்கொள்ளுதல், வேஷம் போட்டுக்கிறது, போட்டுக்கிறதும் இல்லை எடுத்துக்கொள்ளுதல், போடுறதும் இல்லை. ரூம் போடுறதுன்னா ரூமுக்குள்ள போய் போடுறது, ரூம்குள்ளெல்லாம் போய் போட மாட்டேன், நினைச்ச உடனே நினைத்திடு நினைத்திடு நினைந்த மேனி நின்மலன் அருளியனாலே, நிறுத்திடு நினைந்த மேனி, நிறுத்திடு நினைந்த மேனி, நினைந்த திருமேனி நின்மலன் அருளினாலே, பலவேறு திருமேனி தரித்து கொண்டு விநாயகரான். அதனால இப்படி எந்த வேளையிலே எந்த திருமேனி எடுத்துக்கொள்ளவனோ அந்த திருமேனி எடுத்துக்கொள்வான். இப்ப பதஞ்சலி முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவருடைய தவத்தை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, சரஸ்வதியை குடிச்சிட்டு பிரம்மாவாக அன்ன வாகனத்தில் வந்தார் 4 போட்டு. அப்புறம் அவரை சோதிச்சு பார்த்தாரு, அவர் ஒன்றும் அசையலை, கெட்டியா இருந்தார். கெட்டியா இருந்த உடனே என்ன பண்ணாரு, சரி உனக்கு நெசமான வடிவத்தை கொடுக்கணும். அப்பவே சிவருமான ஆக ஆனாரு, அவ பார்வதி சரோஜன சரோசாவா சரஸ்வதி சரஸ்வதி என்ன பண்ணா பார்வதி ஆடா, சரஸ்வதி பார்வதி ஆடா, பிரம்மா அன்ன பச்சியா இருந்தது ரிஷபமாடாச்சு காலமாடாச்சு. அப்பவே அங்கனை அதன் பிறகு அவருக்கு உண்மையை காட்டி அருளை செய்து அப்புறம் உங்களுக்கு தில்லைவனத்தில் உங்களுக்கு தாண்டவ காட்சி தர வேண்டும். ஏன்னா எந்த வேலையில எந்த திருமீன் எடுத்து கொண்டு போவோம் அந்த திருமீன் எடுத்து கொண்டு விடுவார். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் எடுத்துக் கொள்ளுகிற திருவேணியில ஒரு மிக்க முக்கியமான திருவேணி அர்த்தநாரி வடிவம். அர்த்தநாரி வடிவம், அந்த அர்த்தநாரி வடிவம் என்பது ஒரு பாதி ஆணாகவும் ஒரு பாதி பெண்ணாகவும் ஒரே வடிவத்துல, ஒரே வடிவத்துல ஒரு பாதி ஆண் ஒரு பாதி. இது மாதிரி வேற தெய்வங்கள் அப்படி இருக்க முடியாது, இருக்க முடியாது. இது தமிழிலே மாதுருபாகம், வடமொழியில அர்த்தநாரி. அர்த்தம் என்றால் பாதி, அர்த்தம் என்றால் பாதி, நாரி என்றால் பெண், ஒரு பாதியில பெண்ணுடையவன். அது பாதி பெண்ணுருவாவர் பராய்த்துறை ஆதியாய அடிகளை என்பது சப்பந்தர் தேவா. இந்த திருமேனியை பத்தி நிறைய நூல்களிலே சொல்லப்படுகிறது, பல வாடல திருமுறையிட மற்ற நூல்கள் நிறைய சொல்லப்படுகிறது, நிறைய சொல்லப்படுகிறது. மாதுருபாகனார்க்கு என்பது பெரிய புராணம். இது மாதிரி நிறைய நூல்களிலே மற்ற அருளாளர்கள் எல்லாம் அது செய்திருக்கிறார்கள். ஒரு பாதியிலே பெண்ணுடையவன் என்று சொல்லி மற்றவர்கள் எல்லாமே அப்படி செய்திருக்கிறார்கள். ஆனா அவங்க போட்டா பிடிச்சு கொடுக்கல, அந்த அர்த்தநாரி வடிவத்தை ஒரு கேமரா வச்சு போட்டா பிடிக்கல. அது சொன்னதோட போயிட்டாங்க, அவங்க கண்டதோட போயிட்டாங்க. இவர் மாத்திரம் கேமரா வச்சிருந்து போட்டா பிடிச்சு விட்டாரு மாணிக்கவாசகர். அந்த பாட்டு அப்படியே போட்டா பிடிச்சாப்லதான் இருக்கும். குமாரதேவிக்குள்ள அடையாளம், சிவபெருமானுக்குள்ள அடையாளம், ரெண்டு அடையாளத்தையும் ஒரு பாட்டுல மாறி மாறி சொல்லுகிறார். இது சிவம், இது சக்தி, இது சிவம், இது சக்தி, இது சிவம் சக்தி, ஆணு பெண், ஆணு பெண், இப்படியாக அந்த வடிவத்தை வடிச்சு கொடுக்கிறார். அந்த வடிவத்தை இந்த பாட்டுல வடிச்சு கொடுக்கிறார். அதுதான் தோலும் துயிலும். தோல் என்பது புலித்தோல், சிவபெருமான் புலித்தோலை கட்டிது, ஒரு பாதியில புலித்தோல், இந்த பக்கம் சேலை இருக்குதான், தூக்கில் துயில்னா சேல், தோலும் துயிலும். அர்த்தநாரி வடிவம் தான் எல்லா வடிவங்களுக்கும் முதன்மையாக இருக்குது. ஆணும் பெண்ணுமாக வந்தாத்தான் உலகத்தை உண்டு பண்ண முடியும், ஆணும் பெண்ணுமாக வந்தாத்தான் உலகத்தை உண்டு பண்ண முடியும். அதான் அர்த்தநாரி வடிவம் தொன்மை கோரம்னா இருக்கு, இந்த பாட்டுல தொன்மை, தொன்மைன்னா படம், எல்லா வடிவங்களுக்கும் மூத்ததாக இருப்பது. அப்படி ஆணாகவும் பெண்ணாகவும் வந்தபடினால்தான் அவனுக்கு அம்மைய பருவது, ஆணாகவும் பெண்ணாகவும் இருப்பதனாலதான், அம்மாவும் அப்பாவுமாக இருப்பதன், அம்மாவும் அப்பாவுமாக இருப்பதனாலதான், அம்மாவும் அப்பாவுமாக இருப்பதனாலதான் அம்மைய பருவது. ஒரே தெய்வம் இப்படி இருக்காது, வேற எந்த தெய்வங்களும் இது மாதிரி இருக்கிறதாக ஒன்று நூல்களிலே கிடையாது. ஒரு சாமி நாவல வச்சிருக்குதான், என்னமா தான் வச்சிருப்பானா நாவல, பரமா சரஸ்வதி நாவல வச்சிருக்காராம், வந்து மகாவிஷ்ணு மார்பில வச்சிருக்காரு, மகாவிஷ்ணு இப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்த தான் கொஞ்சூண்டுதான் படாட்டு ஒதுக்கியிருக்காரு. நம்ம சாமி அப்படி இல்லை, சரி போது ஆளுக்கு போது சரி போது. ஏருடைய ஈசம் இப்புவனிய உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தது. ஏருடைய ஈசம், ஏராயிரோ வாகனத்துடைய ஈசம், இப்புவனியை உய்ய உலகம் உய்யும்படியாக, உயிர்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக, உலகம் ஆணும் பெண்ணுமாக இருக்க, உலக உற்பம் உண்டாக, உலகம் வாழ்வதற்காக இப்படி வருகிறார். ஏருடைய ஈசம் இப்புவனிய உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தது. உலகம் எப்படி இருக்குது, ஆணும் பெண்ணுமாக இருக்குது. என்ன அழகு, ஆண் மாத்திர உலகம் இருக்குமா, உலகம் இருக்காது, பெண்ணு மாத்திர இருக்குமா, இருக்காது, இருக்காது, இருக்குமா, இருக்கவே இருக்காது. அது சித்தியார்ல சொன்னார், பெண்கள் எல்லாம் சக்தியினுடைய அம்சங்கள், ஆண்கள் எல்லாம் சிவனுடைய அம்சம், அது சக்தியும் சிவமுமாய தன்மை இவ்வுலகம் எல்லாம். ஒரு வரியில் உலகம் முழுவதும் சக்தியும் சிவமாக இருக்கு. மரம் கல்லுல கூட சக்தியும் சிவம் இருக்குமா, மரங்கள்ல கூட பெண் மரம் ஆண் மரம், கல்லுல பெண்கள் ஆண்கள், ஆண்கள்ல கொண்டுதான் ஆண் உருவங்கள் செய்யறது, பெண்கள்ல கொண்டு பெண் உருவங்கள் செத்து இழுக்கிறது, விளங்குத. அதனாலே எண்ணி பார்த்தால் உலகம் முழுவதும் ஆணும் பெண்ணுமாக இருக்கு. சக்தியும் சிவமுமாய தன்மை உலகம் அல்ல, சக்தியாய் சிவமாய் என்பது திருவிளையாடல். அதனாலே சக்தியும் சிவமாய தன்மை உலகம் அல்ல, ஒத்தவ ஆணும் பெண்ணும் உணர்வுண உணியமாக வைத்தனன், அவளால் வந்த ஆக்கம் வாழ்க்கை அல்ல, இத்தையும் அறியார் வீட லிங்கத்தின் இயல்பும் வரார் என்பது சித்தியார். அடியில் ஆவுட இருக்க பீடம் அது சிவசக்தி, மேல இருக்கிற பானம் சிவம், சிவமும் சக்தி. லிங்கத்திலேயே சிவலிங்கத்திலேயே மேல இருக்கிற பானம் இருக்குதுவாரு அது சிவம், கீழே ஆவுடையா இருப்பது சக்தி, விளங்குதா. அதனால இப்படி உலகம் ஆணும் பெண்ணுமாக இருக்க அவன் ஆணும் பெண்ணுமாக இருக்க, அவன் ஆனா பெண்ணானா அனுமல்ல பொண்ணு, இந்த என்ன சொல்றது இந்த கதைய, ஒன்றும் நீ அல்லை, பெண்ணாகி ஆணாய் அலியாய் பரங்குடி சேர் உண்ணாகி மண்ணாகி இத்தனை. இந்த உண்மை எல்லாம் அடாடாடாடாடா சைவத்துலதான் இப்படி சிவனுக்குத்தான் இப்படி, பெண்ணாகவும் இருக்கிறான் ஆணாகவும் இருக்கிறான், ஆனா ஆணுமல்ல பெண்ணுமல்ல. உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான். அதனால அவன் இயல்பாக ஆனா பெண்ணான்னா ஆணுமல்ல பெண்ணுமல்ல. ஊரிலான் குணம் குறியிலான் உரைக்கும் பேரிலான் என்பது கந்த புராணம். அதனால இவன் என்ன பண்றான்னா, உலகம் தோன்றுவதற்காக, உலகம் வாழ்வதற்காக, உலகம் உயிர்கள் வாழ்வதற்காக, உண்டாவதற்காக இவன் இந்த திருவடிவத்தை எடுத்துக் கொள்கிறான். இந்த திருவடிவம் தான் அர்த்தநாரி வடிவம். ஒரு பாதி பண்ணு ஒரு பாதி ஆண். அது அந்த வடிவம் திருச்செங்கோட்டில் மூலத்தானத்தில் இருக்கிறது. திருச்செங்கோட்டில் அதான் மூலத்தானத்தில் அந்த வடிவம். அதனால தோலும் துகிரும், சாமியை கட்டி இருக்கிறது தோல் புலித்தோல், அவ கட்டியிருக்கிறது ஒன்னா நம்பர் பட்டுப்புடவை காஞ்சிபுரம் பட்டு தூக்கி, குழையும் சுருள்வோடும். குழை என்பதுதான் சுவாமி அணிந்திருக்கிற ஆபரணம். இந்த காதில், இந்த காதில தோடு, தோடு ரெண்டு காதிலையும் தோடல, ரெண்டு காதிலையும் தோடல, இந்த காதில தோடு, இடது காதில தோடு. அது பெண்களுக்குரியது, குழை ஆண்களுக்குரியது. ஆண்கள்லாம் காதில போட்டுருக்கத பாத்திருக்கீங்களா? ஒண்ணு நிலம் போட்டுதான் எப்பெல்லாம் ஒருத்தரும் போடுறது இல்லை ஐயா. நல்லா இருக்கும். காதிலணி கணு, காதிலணி கடுக்க நிட்டால் முகத்தினுக்கே அழகாக காணும் தானேனோடு ஒரு பாட்டு. காதிலணி கடுக்க நிட்டால் முகத்தினுக்கே அழகாக காணும் தானே. காதில ஒரு கடுக்கம் போட்டுருங்க, ஒரு நல்ல வைரக்கல் வச்சு பிடிச்சு பிடிச்சிருந்தது அருமையா, அதுவும் கருப்பா இருக்கிற போட்டான்னு வச்சுக்க, என்ன நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், நல்லா விளங்குது. அதனால உமாதேவி வந்து பால் கொடுத்தபடியினாலே, அவன் கொடுக்க சொன்னபடியினாலே, அவன் கொடுக்க சொன்னபடியினாலே, உமாதேவி கொடுத்தபடியினாலே தோளுடைய செவியன், தோளுடைய செவியன் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து சொன்னார். செவியன் சொல்றதுன்னா ஆணை குறிப்பது, தோடு அப்பாடம் குறிப்பது, தோளுடைய செவியன். அதனால தோலும் துயிலும் குடையும் சுருதோடும். குடை என்கின்ற ஆபரணம் வலது காதிலே அணிந்திருக்கின்ற ஆபரணம் சிவனுடையது குடை. தோடு உமாதேவி, தோலும் துயிலும் குடையும் சுருதோடும். பால் வெள்ளை நேரம், வெள்ளை நேரம் என்பது திருநேரு, பால் போன்ற நேரம். அது பனித்த சிலையும் பவளம்பூர் மேனியர் பால் வெந்நீர், பால் வெந்நீர். அப்படி பால் போன்ற நிறமுடைய திருநீரு ஒரு பாதி. இந்த பக்கம் பசுஞ்சாந்து, பசுஞ்சாந்து என்பது மஞ்சளை குறிப்பது, பசுஞ்சாந்து என்பது மஞ்சளை குறிப்பது. உமாதேவி அணிந்திருப்பது மஞ்சள், இவன் திருநீர் பசுஞ்சாந்து. பைங்கிளியும், உமாதேவி கையில இடது கையில வச்சிருக்கிறது கிளி பைங்கிளியும். சோளம், இந்த கையில சோளம், சாமியில சோளம். தொக்க வளையல், இந்த கையில வளையல், வளையல். தோலும் துயிலும் குலையும் சுருதோடும், பால் வெள்ள நீரும் பசிஞ்சாந்தும் பைங்கிளியும் சோளமும் தொக்க வளையும். உடை தொன்மை கோலமே. இப்படி சிவனுக்குடைய அடையாளத்தையும் உமாதேவிக்குள்ள அடையாளத்தையும் ஒரு பாட்டில சொல்லி, இந்த திருமேனியானது அர்த்தநாரி என்கின்ற இந்த திருமேனியானது அது தொன்மை கோலம். தொன்மை கோலம் என்று சொன்னால் அது அளவில்லாத காலம், அளவில்லாத காலம், பழைய வடிவம் அது. தொன்மை கோலமே நோக்கி அந்த அர்த்தநாரியாகிய அந்த திருவடிவத்தினுடைய அந்த சிறப்பை நோக்கியே நீ சென்று குளிர்ந்து ஊதுவாயா, குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி, நோக்கி குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி. அது குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி என்பதிலே இந்த திருவடிவமே ஒரு ஆச்சரியமான வடிவம், அர்த்தநாரி வடிவம். அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கு. இந்த திருமேனியை கண்டாலே உள்ளத்துக்கு குளிர்ச்சி உண்டாகும், உள்ளத்துக்கு குளிர்ச்சி உண்டாகும். அது நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை கோமை ஒரு பாகம் உடையார் சென்றடையாது திருவுடையானை சிதாப்பள்ளி பொன்னுடையானை கூட என் உள்ளம் குளிருமே என்றாரு போல. இந்த திருமேனியை கண்டாலே குளிரத்தான் செய்யும். அதனாலே நீ சென்று ஊது, உனக்கு உள்ளம் குளிரும், குளிர்ந்தூதாய் போத்துங்கி என்பது இந்த திருவாசகம். இது அர்த்தநாரி வடிவத்தை அப்படியே படம் பிடிச்சு கொடுக்கறது, படம் பிடிச்சு கொடுக்கிறது. அதனால அர்த்தநாரியாக இருக்கின்ற காரணத்தினாலதான் அவனுக்கு அம்மையப்பன் என்று பெயர், அம்மையப்பன் என்று பெயர். அம்மையப்பன் என்றால் யாருக்கு அம்மையப்பன்? எல்லாருக்கும் அம்மையப்பன். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றிய என்பது திருக்குறிச்சு முடியாது. அதனால இப்படி அம்மையப்பனாக இருக்கிற இந்த ஒரு திருக்கோலத்தை இந்த பாட்டிலே காட்டி, அதுக்கு மேல 19வது பாடல், கள்வன் கடியன் கலதி இவன் என்னாதே, வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என்பதே. கள்வன், கள்வன் என்றால் வஞ்சகமுடையவன், பிறர் பொருளை கவர்பவன், பிறர் பொருளை திருடுபவன். கள்வனுக்கு பிறர் பொருளை அபகரிப்பவனுக்கு கள்வன். கடியன், கடியன்னா கொடுமையான குணமுடையவன், கோபம் முதலான கொடுமையான குணமுடையவன். கலதி, கலதி என்று சொன்னால் சோம்பலையுடையவன். கலதினா சோம்பலையுடையவன். கலதி இவன் என்னாரு, இப்படி தன்னகிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை சொன்னாரு. மாணிக்க வாசகிட்ட கெட்ட குணங்களே கிடையாது, கிடையாம இருந்து கூட இல்லாமல் இருந்து கூட தன்னை அந்த மாதிரி கெட்டவனா சொல்லி கள்வன் கடியன் கலதியவன் என்னாரு. அதனாலே நல்லவனு ஞானமுடையவனு உயர்ந்த தன்மையுடையவனு ஆண்டு கொள்வதுதான் சிவபெருமானுடைய இயல்பு. தவம் இல்லாதவனு தீயவர்களை ஆண்டு கொள்ள மாட்டான், தீயவர்களுக்கு அருள் பண்ண மாட்டான். தீயவர்களுக்கு அருள் பண்ணாதவனா இருந்தாலும் கூட தீயவர்களுக்கு அருள் பண்ணுவதனாலதான் அவனுடைய கருணை மிகுதி தெரிகிறது. தீயவர்களுக்கு அருள் பண்ணுவதனாலதான் கருணை மிகுதி தெரிகிறது. இப்ப சிவபெருமான் திருடனுக்கு அருள் பண்றாரா பண்ணலையா? எந்த நல்ல பிரத்யேகமா தெரியும். திருடன் போறேன், அவனுக்கு கிடைக்குது, எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுல ஆளுகிட்ட சிக்காமையும் போயிடுறான்ல பல திருடன். எங்கேயோ சில திருடன் சிக்கிறான், பல திருடன் சிக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு பொருள் சிக்குது, ஆளுகிட்ட சிக்காம போயிடுறான்ல. இப்ப அந்த அறிவு யாரு கொடுத்தது? சிவபெருமான் தான் கொடுத்தது. அந்த அறிவு சிவபெருமான் தான் கொடுத்தது. அந்த திருடுறது இப்படி நேரத்துக்கு இந்த இடத்துல இப்படி போய் இப்படி போட்டோம், இப்படி போனோம்னா கண்டு எடுத்துக்கிட்டு போலாம் அப்படிங்கிற அந்த திறமை, அந்த அறிவுலாம் எங்க இருந்து வரும்? சிவனுக்கு. இப்ப பிள்ளையாருக்கிட்ட பக்கத்து பாட்டு தர இப்படி நெஸ்டில் உட்காந்துருந்தாரு, பிள்ளையாருக்கு பின்னாடி உட்கார்ந்து இருந்தாருப்பா. முன்னாடி பிள்ளையாரு, பின்னாடி பட்டினத்து பிள்ளை, முன்னாடி அந்த பிள்ளை, பின்னாடி இந்த பிள்ளை, இப்படி உட்கார்ந்தாரா. திருடனுங்க வந்தானுங்க, வந்து பிள்ளையார்ட்ட வேண்டிக்கிட்டானா, அவனுக்கும் பத்தி இருந்துருங்க. பிள்ளையார்ட்ட வேண்டிக்கிட்ட, பிள்ளையாரு நாங்க ராசா அரண்மனையில திருட போறோம், எங்களுக்கு பணம் பவுனு நிறைய கிடைச்சதுன்னா உனக்கு ஒரு முத்து மாலை போடுறோம் அப்படின்னு வெளி வேடிக்கிட்டு போனேன். இவருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு, பிள்ளையாருக்கு சந்தோஷம் கிடைச்சா நமக்கு முத்துமாலை கிடைக்கும் இல்ல. அதனால உள்ள போனானுங்க, உள்ள போனானுங்க, நல்ல பொருள் நிறைய கிடைச்சது, முத்துமாலையும் கிடைச்சது. வந்தா வந்த வழியில போற வேகத்துல ஒரு முத்துமாலையை வீசினேன், அந்த முத்துமாலை தான் பட்டணத்தார் எழுத்துல விழுந்துருச்சு. பட்டணத்தார் எழுத்துல விழுந்துருச்சு. திருடனுக்கு வந்து அறிவை கொடுத்து திருட வச்சவர் விநாயகர், திருடனாக காட்டி கொடுத்தது பட்டணத்தார் இந்த இல்லையா. அதனாலே இப்ப திருடனுக்கு துணையா இருக்கிறார், திருடனுக்கு துணையா இருக்கிறார், திருடனுக்கு தான் ரொம்ப பண்றார். என்ன காரணம்னா திருடன் அவனுடைய உள்ளதானே, அதனாலே பொல்லாதவர்களுக்கும் அருள் பண்ணுகிற ஒரு இயல்பு சிவனுக்கு உண்டு. பொல்லாதவர்களுக்கும் செய்கின்ற, அப்புறம் பின்னால தண்டிப்பார் அவன் செய்கின்ற அக்கிரமத்துக்கு தண்டனம் உண்டு. அதுவே இப்ப ராட்சதெல்லாம் வரம் கேட்கறான்னு வச்சுக்க, இல்லையா சொல்றாரு, கொஞ்சம் கொடுத்துட்றாரு, மற்றவர்கள விட கூடவே கொடுத்துட்றாரு. அப்புறம் அதுக்கு ஒரு பேர் அதுக்கு வேற வேஷம் கொடுத்துட்டு போய் அவன் அடக்கிறது. அதனாலே அப்படி ஆதாளியே ஒன்று அறியேனே அற தீதாளியை ஆண்டது செப்பு போதோ என்பது கந்த அனுபவம். ஆதாளியே ஒன்று அறியேனே அற தீதாளியே ஆண்டது, மிகவும் பொல்லாதவனாயிருக்கிற என்ன ஆண்டதே சொல்ல முடியுமா என்பது கந்த அனுபவம். அதனால இவர் மிக பொல்லாதவராய் கல்வராய் கடியனாக கலதியாக இருந்தாராம். அப்படி இருந்தவர அப்படி இல்லை இவன் பொல்லாதவன்னு அவர் நினைக்காம கள்வன் கடியன் கலதியவன் என்னாரே வள்ளல் வர வர வந்தொழிந்தார் என்பதற்கு இப்படிப்பட்ட பொல்லாதவன் என்று என்ன அவன் தள்ளவில்லை, தள்ளவில்லை. பொல்லாதவன் தள்ளத்தானே வேணும், தள்ளவில்லை. அவன் தள்ளாமல் என் மனத்திலே மெல்ல 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 வந்து குடியேறி விட்டான்னார். என் மனத்திலே மெல்ல 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 வந்து குடியேறி விட்டான்னார். அப்படி என் மனத்திலே குடியேறி விட்டான் என்று சொன்னால் ஏன் அப்படி வந்தான் என்றால், அவன் உலகத்தில் இருக்கிற வள்ளல்களுக்கெல்லாம் தனிப்பட்ட மேம்பட்ட அளவில்லாத பெருமையுடைய வள்ளலாக இருக்கின்ற காரணத்தினாலே என் குற்றம் அவனுக்கு தெரியலேன்னார், என் குற்றம் அவனுக்கு தெரியலேன்னார். வள்ளலுக்கு இவன் நல்ல வேம்பு பொல்லாதவன் பார்த்து கொடுக்க மாட்டான், வாரி வழங்குவான் வள்ளல். வள்ளல் இவன் பொல்லாதவன் கெட்டவன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான், வாரி கொடுப்பான். கொடுப்பதுதான் அவனுக்கு பெருமை, கொடுப்பதுதான் அவனுக்கு பெருமை. அப்படி வள்ளல் என்கின்ற காரணத்தினாலதான் எனக்கு இவ்வளவு பொல்லாதவனாயிருக்கிற என்னுடைய உள்ளத்துல வந்து புகுந்தார். வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே, உள்ளத்து உருதுயர் ஒன்றொழியா வண்ணமில்லா, அதனால என்னுடைய உள்ளத்திலே புகுந்தான். அதற்கு மேலே என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற துயரத்தை எல்லாம் ஒன்று ஒழியாமல், ஐயாவது ஒன்று ஒழியாமல் என்றால் தனக்கு இருக்கிற துன்பங்களை எதையும் தவற விடாமல் எல்லா வகையான துன்பங்களையும் சிவபெருமானத்துல இருந்து சொல்லுவாயாக அப்படிங்கிறார். உள்ளத்து உருதுயர் ஒன்றொழியா வண்ணமில்லா, தெள்ளுங்கடலுக்கு, தெள்ளுங்கடல் என்றால் துன்பத்தை எல்லாம் துயரத்தை எல்லாம் தீர்ப்பவனாயிருக்கின்ற சிவபெருமான். தெள்ளுதல் என்றால் நீக்குதல், தெள்ளுதல் என்றால் நீக்குதல், பதறை நீக்குதல், தெள்ளுதல். அதனாலே அந்த திருவடியானது நினைப்பவருடைய மனத்தை கோயிலாக கொள்ளுவது, அதற்கு மேலே நினைப்பவருக்கு தொழுபவருக்கு துன்பத்தை துடைப்பது. தொழுவாராயின தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உணதொழிலே என்கிறார் அல்லவா சுந்தரர். தொழுவார்கள் துன்பம் துடைப்பாய் ஊற்றின்னு சொல்கிறார் அல்லவா. அதனாலே அப்படி தொழுவருடைய துன்பத்தை துடைப்பதவருக்கு இயல்பான குணமாகினாலே அந்த திருவடியிலே சென்று நீ சொல்லுவாயா, என்னுடைய துன்பத்தை சொல்லுவாயா, உள்ள துருதுயர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெள்ளுங்கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று கோத்தும்பிகிட்டே சொன்னார்.